الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله العظيم
உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. இந்த உலகத்திலே அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவின் பக்கமும் அந்த ரப்பு தேவையற்றவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவம் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஊத் தாபிஊங்கள், மற்றும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைத்து அறியார்கள் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமான் மஸ்ஜிதிலே ஆரம்ப வேளையிலே ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அங்கு சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கின்றான், அவற்றை நம்மால் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து நடக்குமாறு அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அவற்றை விட்டும் முற்று முழுதுமாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நசீஹத்தாக செய்து கொள்கின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்து அந்த அனைத்து படைப்புகளிலும் ஒரு சிரேஷ்டமான கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த மனிதனிடத்திலே இயற்கையிலே இரண்டு விதமான குறைபாடுகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். முதலாவது மனிதன் மறதியாளன், இரண்டாவது மனிதன் தவறு செய்யக்கூடியவன். எனவே இந்த உலகத்துல எங்களால் நடக்கக்கூடிய தப்புகள், தவறுகள், குற்றங்கள், மாற்றங்கள், பிழைகள் சொல்றது, இதை நாம மாத்திரம் செஞ்சு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த காலத்துல வாழக்கூடிய இந்த மக்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் புதிதாக உருவாக்கி செஞ்சு வராங்க. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து, இந்த உலகத்துல மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்து மனிதன் சொன்னா தப்பு செய்யக்கூடியவன் தான், மனிதன் சொன்னா தவறு செய்யக்கூடியவன் தான் என்ற விஷயம் பேசி முடிஞ்ச ஒரு விஷயம். இந்த உலகத்துல அல்லாஹுடைய பிரதிநிதிகளாக, அல்லாஹுடைய கலீபாக்களாக மனிதர்களை படைக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை அல்லாஹுக்கு பிறக்குது. அது அல்லாஹ் மலக்குமார்களுக்கு முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்றான், என்னுடைய கலீஃபாக்களாக, என்னுடைய பிரதிநிதிகளாக நான் இந்த உலகத்துல மனித சமுதாயத்தை படைக்க போகின்றேன் என்று அல்லாஹ் அவனுடைய யோசனைய அந்த மலக்குமார்களுக்கு முன்வைத்த நேரத்துல அந்த மலக்குமார்கள் அல்லாஹுவ பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அதஜ்அலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகுத்தி, யா அல்லாஹ் நாங்க உன்னைய சதாவும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல, உனைய வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல, இந்த உலகத்துல இரட்டத்தை ஓட்டி கொலை கொல்ல விபச்சாரம் சொல்லி பசாது செய்யக்கூடிய ஒரு உண்மத்தையா படைக்க போகின்றாய்ந்து அல்லாஹ்விடத்துல மலக்குமார்கள் எப்ப கேள்வி கேட்கிறாங்க, இந்த உலகத்துல மனிதன் என்று சொல்லி ஒரு இனம் படைக்கப்பட்டே அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு விடை கொடுக்கிறான், நீங்க அறியாத பல விடயங்களை நான் அறிந்த ரப்பாக இருக்கின்றேன். அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் விடை அளித்து விட்டு இந்த உலகத்துல முதல் மனிதராக அதோட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துட்டு எல்லா மலக்குமார்களையும் பார்த்து சொல்றான், ஆதம் நீங்க எல்லாரும் ஆதமுக்கு சஜிதா செய்ய, எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்யறாங்க. இருந்தாலும் அந்த மொத்த மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருந்த மா மேதை இபிலீஸ் அவன் மாத்திரம் சஜிதா செய்யறதுக்கு மறுத்துறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றான், قال اخرج منها مذءوما مدحورا, இந்த வானத்துல இருந்து இழிவடை இந்த நிலைமையில, என்னுடைய லானத்தை என்னுடைய பதுவாவை சம்பாதித்த நிலைமையில நீ இந்த உலகத்துக்கு தூக்கி எறியப்பட்டாயே. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த இபிலீஸ் அந்த ஷைத்தான் இந்த உலகத்துக்கு தூக்கி எறிஞ்சான். அதனாலதான் நாங்க இன்று வரைக்கும் அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகின்றோம் இன்று வரைக்கும் ஓதிக்கொண்டு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்க தப்பு நடக்குது, எங்க தவறு நடக்குது, யார் தப்பு செய்யறது, அல்லாஹுக்கு முன்னிலையில மலக்குமார்களுடைய சூழல்ல அந்த மொத்த மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருந்த மாமேதை இபலீஸ்வர். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அந்த ரெண்டு பேத்தையும் பார்த்து சொல்றான், யா ஆதமு ஸ்குன் அன்தா வ ஜௌஜுகல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவி ஹவ்வாவும் இந்த சுவர்க்கத்துல தாராளமாக வசிக்கேலும், இந்த சுவர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடுகளையும் உங்களுக்கு சாப்பிடேலும், இந்த சுவர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பானங்களையும் உங்களுக்கு அருந்தேலும், இந்த முழு சுவர்க்கத்தையும் உங்களுக்காக வேண்டிய நாம படைத்திருக்கின்றோம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய லேசான ஒரு தடை, சின்ன ஒரு தடை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இப்படி ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தை கிட்ட கூட நீங்க பேசிடக்கூடாது. உள்ளத்துல ஒரு ஊசநாட்டத்தை போடுறான், எந்த மரத்துக்கிட்ட கூட ரப்பு போக கூடாதுன்னு சொன்னானோ அந்த மரத்துக்கிட்ட போறாங்க, அந்த மரத்துல இருக்கக்கூடிய கனியையும் சுவைக்கிறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த ரெண்டு பேத்தையும் இந்த உலகத்துக்கு தூக்கியது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல இந்த சம்பவத்தை சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்த வர விஷயம் என்ன தெரியுமா, மனிதன் இருக்கின்றானே, மனிதன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இச்சைகளோட அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசைகளோட இந்த உலகத்துல இல்ல மனிதன சுவனத்துல கொண்டு வைத்து வைத்தாலும் தவறு செய்யக்கூடியவன் தான் இந்த விஷயத்த ரொப்ப எங்களுக்கு உணர்த்தவன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால இந்த உலகத்துல ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சில சந்ததிகள் உருவாகுறாங்க, சில பிள்ளைகள் பிறக்கிறாங்க. மொத்த உலகத்திலையும் ஆறு அல்லது ஏழு பேர் தான் இருக்கிறாங்க. ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில திருமண விடயத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை குத்தி கொலை செஞ்சிருக்காங்க. இஸ்லாத்துல பெரும் பாவங்கள் என்று வர்ணித்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாவம் இந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில எப்ப நடக்குது, இந்த முழு உலகத்திலையும் ஏழு அல்லது ஆறு மனிதர்கள் இருக்கக்கூடிய சம்பவம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதனை இந்த சுபாவத்தோடு தான் படைத்திருக்கிறார். மனிதன் சொன்னா தப்பு செய்யத்தான் வேணும், மனிதன் சொன்னா தவறு செய்யத்தான் வேணும், மனிதர்களால தப்புகள் தவறுகள் என்று நடக்கிறது ஒரு அது ஒரு சகஜமான விஷயம். அதனால்தான் ரொம்ப சொல்றான், குலிபல் இன்சான் பைனல் ஹஃபாய் வன் நிஸ்யான், மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியே படைக்கப்பட்டான். இந்த உலகத்துல தவறே செய்யல, இந்த உலகத்துல தப்பே செய்யலன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பேரை பேசு, லா யஅசூன அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஃமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படியே நூற்றுக்கு நூறு எடுத்து நடப்பாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு நொடி பொழுதும் மாற்றம் செய்ய மாட்டாங்க. இவங்க யாரு, இவங்க மலக்குமார்கள், மலக்குமார்களுக்கு தான் இந்த உலகத்துல தப்பே நடக்காது, மலக்குமார்களுக்கு தான் தவறே நடக்காது. மனிதன் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தப்புகள் தவறு என்று நடக்கிறது, அது ஒரு சகஜமான விஷயம். அதனால்தான் தவறு செய்யக்கூடியவர்கள். அவர்கள் சிறந்தவங்க யாரு தெரியுமா? தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மனம் வருந்தி தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலிருந்து பாவம் மன்னிப்பு பெற்றுக் கொள்றாங்களே, இவங்க தான் சிறந்த மக்கள் சொல்லி அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இப்படி எங்களால் நடக்கக்கூடிய தப்புகள் தவறுகள் குற்றங்கள் மாற்றங்களை உலமாக்கள் மூன்று வகைகளாக வகைப்படுத்தியிருக்கிறார். முதலாவது சில வகையான தவறுகள் இருக்கின்றது, அத ஒரு மனிதன் செஞ்சிருவான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்துல ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் சினா செஞ்சிட்டான், அல்லது மதுபானம் குடிச்சிட்டான், அல்லது மதம் மாறிட்டான், அல்லது இன்னொரு மனிதனத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டி அவரை ஒரு இட்டு கட்டித்தான், இப்படியாப்பட்ட சில இன்னொரு என்ன குற்றங்கள் இருக்குது, இப்படியாப்பட்ட குற்றங்களை ஒரு மனிதன் செஞ்சிருவான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்துல ஹஜ் நிறைவேற்றப்படவே. எந்த பாவத்துக்கு எவ்வளவு ஹஜ்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை சரியாக தெளிவாக பேசியிருக்கின்றது. அந்த பாவத்துக்குரிய அந்த ஹஜ் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அந்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து தூய்மையானவனாக, அல்லாஹ்விடத்துல தௌபா நசீபானவனாக, அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான். இது முதலாவது வகையான சில தவறுகள். இரண்டாவது வகையான சில தவறுகள் இருக்கின்றது, அத ஷரியா இஸ்லாம் சொல்லி பெரிய ஒரு பாடமாக பேசியிருக்கிறது. பழிக்கு பழிவாங்க, ஒரு மனிதனுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்கு இஷ்டம் இல்ல, இவரை மன்னிச்சு விட்டு விடுவார்னு சொன்னா அது ஒரு இஸ்லாமிய கிலாபத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கும் சொன்னா, யாரு அநியாயம் செய்தாரோ அவரிடத்திலிருந்து தியம் என்று சொல்லக்கூடிய தெண்ட பணம் அறவிடப்படணும், யாரிடத்திலிருந்து எவ்வளவு தெண்ட பணம் அறவிடணும் என்பதை பத்தியும் சரியாக தெளிவாக பேசியிருக்க. இந்த இரண்டு குற்றங்களும் இல்லாத ஏனைய எல்லா குற்றங்களையும் ஏனைய எல்லா தவறுகளையும் உலமாக்கள் மூன்றாவது வகையில வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்க ஹத்தும் இல்ல, அங்க பிசாசும் இல்ல, வெறுமனே எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய குற்றம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய இமாமால, அல்லது ஊருடைய தலைவரால, அல்லது காவியால, அது இஸ்லாமிய கிலாபத்துக்கு கீழால இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஊராக இருக்கும்னு சொன்னா, அந்த இஸ்லாமிய கிலாபத்தை நிறுவக்கூடிய அந்த ஹலீஃபாவால எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய குற்றம். இப்படி குற்றங்கள் மூன்று வகையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அநியாயம் செய்யப்பட்டுச்சு, நான் எனக்கு அநியாயம் செய்த அந்த மனிதரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கிறது. அவருக்கும் மூன்று விருப்பங்கள் இஸ்லாத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது நான் ஆரம்பத்துல சொன்னது போல, அவருக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு அவருக்கு யார் அநியாயம் செய்தாரோ அந்த மனிதனிடத்திலிருந்து பழிக்கு பழி வாங்குறதுக்கு இஸ்லாம் முழு அனுமதியை கொடுத்திருக்கிறது. உதாரணத்துக்கு எனக்கு மூன்று வார்த்தைகளால் ஒரு மனிதர் ஏசிட்டாரு, அல்லது ஐந்து வார்த்தைகளால் ஒரு மனிதர் ஏசிட்டாரு, அதே மூன்று வார்த்தைகளால, அதே ஐந்து வார்த்தைகளால அவருக்கு எனக்கு ஏசுறதுக்கு இஸ்லாம் எனக்கு அனுமதியை தந்திருக்கின்றது, அல்லது என்னுடைய ஒரு முன் பல்ல ஒருத்தர் உடைச்சிட்டாரு, என்னுடைய எந்த பல் உடைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே பல்ல அவருடைய பல்லை உடைக்கிறதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதியை தந்திருக்கின்றது. இது முதலாவது வகையான அவருக்குரிய விருப்பம். இரண்டாவது, இவருக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும் இல்ல, பழிக்கு பழி வாங்கறதுக்குரிய தைரியமும் இல்லைன்னு சொன்னா இவர் என்ன செய்வாரு? அந்த ஊருடைய தலைவரிடத்துல, அல்லது அந்த ஊருடைய இமாம் இடத்துல, அல்லது அந்த ஊருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவி இடத்துல சென்று முறைப்பாடு செய்வாரு. அந்த ஊருடைய தலைவர் அல்லது ஊருடைய இமாம் அல்லது காவி யாரு அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றாரோ அவருடைய இடத்திலிருந்து அநியாயம் செய்த மனிதருக்கு பழிக்கு பழிய அந்த பிசாசை நிறைவேற்றுவாரு. இது இரண்டாவது வகையான ஒரு விருப்பம். மூன்றாவது வகையான ஒரு விருப்பம் இருக்கின்றது, அதுதான் இன்றைக்கு ஜும்மாவுடைய தலையங்கமும் கூட மன்னிச்சு விட்டுவிட்டது. இந்த இரண்டு விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருந்தாலும் இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, மன்னிச்சிருங்க, விட்டுவிடுங்க மறந்திருந்த தவறுகளை, இதுதான் இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். பழிக்கு பழி வாங்குற என்ற சந்தர்ப்பத்துல யாரும் யாரையும் எல்லை மீறி பழிக்கு பழி வாங்க, அதுல இஸ்லாத்துல எந்த அனுமதியும் யாருக்குமே கொடுக்கப்படாது. அது யாராக இருக்கேனும் யாருக்காக தெரியும், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போருக்கு போன நேரத்துல ஷஹீத் ஆக்கப்பட்டு ஹிஜாஸுடைய மாநிலத்துல ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸா போடப்பட்டிருக்கின்றது. ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாவை கண்ணால பார்க்கலாம், அந்த அளவுக்கு உடம்பு சின்ன சின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் வெட்டி வேறாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாவை பார்த்த பெண்கள் எல்லாம் அல்லாஹ் யோசையோட வீட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாவை பார்த்த ஆண்கள் எல்லாம் ஆவேசத்தோட வாளேந்தி போருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த காவிர்களை எப்படியாவது கெட்டி வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் கேள்விப்படுது. வந்து பாக்குறாங்க, அந்த ஜனாஸாவை கண்ணால பாக்கேதா, அந்த அளவுக்கு உடம்பு பின்னா பின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் வெட்டி வேறாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. நெஞ்சு இரண்டாக கிழிக்கப்பட்டு உள்ளால் இருக்கக்கூடிய ஈரல் வெளியில் எடுத்து தப்பி துப்பப்பட்டிருக்கு. அந்த ஜனாஸாவை பார்த்த ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாவுல இருந்து வால் தவறல்ல, மாலை மாலையாக கண்ணில இருந்து கண்ணீர் வழியுது. சிறிது நேரத்துக்கு பின்னால ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாவை பார்த்து நபியும் ஒரு பைத் ஒன்று படிக்கிறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைக் ஃபஇன்னக குந்த மா அலமு ஃஅலன் லில் கைரத் வஸூலன் லில் ரஹ்ம். ஹம்சாவே, அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தீங்க, எல்லா குடல் வாய் ஜனங்களையும் சேர்ந்து நடந்தீங்க. இந்த ஹிஜாஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹிஜாஸ் வாசிகள் மட்டும் உங்களுடைய ஜனாஸாவை பார்த்து கொண்டு பொறுமையாக இருப்பாங்கன்னு சொன்னா, இதே இடத்துல உங்களுடைய ஜனாஸாவை வச்சுட்டு போயிட்டு அந்த காபிர்கள் இருந்து 70 பேர கொலை செஞ்சுட்டு வந்துதான் உங்களுடைய ஜனாஸாவை அடக்கம் செய்ய வேண்டு. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்துல சத்தியம் செய்றாங்க, வல்லாஹி வல்லாஹி லா உமத்திலன் பி 70 மின்ஹும் மகானக், ஹம்சாவே உங்களுக்கு பதிலாக அந்த காபிர்கள் இருந்து 70 பேர கொலை செஞ்சுட்டு வந்துதான் உங்களுடைய ஜனாஸாவை அடக்கம் செய்ய வேண்டு. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சத்தியத்தை ரப்பு விரும்பல்ல. உடனே குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது, வஇன் ஆஃபரதும் ஃபஆஃபிபு பிமித்லி மா ஊஃபிபுதும் பி வலஇன் ஸபர்தும் லஹு கைருல் லிஸாபிரீன். நபியே, நீங்க நபியாக இருக்கேலும் பழிக்கு பழி வாங்குற என்ற விஷயத்துல உங்களுக்கும் எல்லை மீறி பழிக்கு பழி வாங்கலாம். உங்களில் இருந்து ஒரே ஒரு மனிதர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாரா, அந்த காபிர்கள் இருந்தும் ஒரே ஒரு மனிதரை கொலை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது நபியே என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க பொறுமையான இருப்பீங்கன்னு சொன்னா பொறுமையாளர்கள் கூடிய நட்பூலிய நாளைய கியாமத்துல நீங்க நபியே பெற்றுக்கொள்வீங்க நபியே என்று குர்ஆனுடைய ஆயத்தை இறங்குது. உடனே தான் செஞ்ச சத்தியத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாபத்து கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனவே பழிக்கு பழிவாங்க என்ற விஷயத்துல யாரும் யாருக்கும் எல்லை மீறி பழிக்கு பழிவாங்கிறா, அது யாராக இருக்கேனும் யாருக்காக. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல இஸ்லாத்துல சில விஷயங்கள் மனிதர்களுடைய இந்த நடைமுறை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்துல சில விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சிட்டாரு, அவருக்கு வாழ்க்கையில ஏதோ கஷ்டமான பல விஷயங்கள் நடக்குது. இப்ப இஸ்லாம் அந்த பெண்ணை தலா குடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுதுல் ஹலால் இல்லாஹி அத்தலா, அல்லாஹுக்கு ஹலாலாக பிடிக்கப்பட்ட விஷயங்கள்ல அல்லாஹும் கோபம் மூட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்னு சொன்னா, அதுதான் தலா. தலாக் கொடுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் தலாக இஸ்லாம் ஒரு ஒரு பக்கத்துல ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அல்லாஹுவ கோபம் மூட்டக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு, அதே போல ஒரு விஷயம் தான் பழிக்கு பழி வாங்கறதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதியை தந்திருந்தாலும் இஸ்லாம் எங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது மன்னிச்சு விட்டு கொடுத்து இந்த உலகத்துல ஒரு சாலிஹான மனிதராக வாழுங்க என்பதை தான் இஸ்லாம் எங்களிடத்துல எதிர்பார்க்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களை, சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களாக இருக்கேலும் அதற்கு பின்னால வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் எங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டிருக்கிறாங்க. இதுதான் நாங்க படிக்க வேண்டிய பாடமாக இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்து யூசுப்னு சொல்லி ஒரு சூராவை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12-13 பக்கங்களுக்கு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை பத்தி. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தை ஹஜரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்களை முடிச்சிருந்தாங்க. முதலாவது மனைவிக்கு 10 குழந்தைகள், இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகள், யூசுப் பின்யாமீன். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இயற்கையிலே ரொம்ப அழகானவர்களாக இருந்தார்கள். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த சிறிய வயதுல இருந்தே ஏதோ ஒரு பெரிய ஒரு விடயத்தை அடைய போற ஒரு மனிதருடைய அந்த அடையாளங்கள் தென்பட்டது. அதனால ஹஜரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்னுடைய தந்தையிடத்தில் ஒரு பொய்ய சொல்லிருக்கார். அந்த வழியாக மிசில் நந்து வரக்கூடிய ஒரு வியாபார கூட்டம் பாருங்க, வந்து கிணத்துக்குள்ளால வாளி எடுத்து தண்ணீர் எடுக்கிறதுக்காக வேண்டி வெளியில வாளி எடுத்து பார்த்தேன்னு சொன்னா ஒரு அழகான குழந்தை, அந்த குழந்தையுடைய பெருமதி தெரியாது. இவர் பிற்காலத்துல ஒரு நபியாக ஆக போறான்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு பிறக்கல்ல. அதனால அந்த மிசில் இருக்கக்கூடிய அரசர் இடத்துல சில அற்ப சொற்ப காசுகளுக்காக வேண்டி ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுறாங்க. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மிசருடைய மாளிகையில வளர்ந்து வராங்க. பருவ வயது அடைந்ததற்கு பின்னால செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக பழி சுமத்தப்பட்டு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. பல வருடங்களுக்கு பின்னால ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மொத்த மிசருடைய பொருளாளராக நியமிக்கப்பட்டார். அதே சந்தர்ப்பத்துல ஹஜரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 10 மகன்மாரும் ஹஜரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிஸ்ர அன்மித்த கன்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வாழ்ந்து வராங்க. பஞ்சம் பாட்டுது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. எனவே ஹஜரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த 10 சகோதரர்களையும் அனுப்பி வைக்கிறாங்க, தன்னுடைய 10 பிள்ளைகளையும் அனுப்பி வைக்கிறாங்க. மிஸ்ருடைய அரசரிடத்துல போயிட்டு ஏதாவது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு சாமான்கள் வாங்கிக்கோங்க. அந்த 10 சகோதரர்களும் வந்து அந்த மிஸ்ருடைய கோட்டைக்குள்ளால நுழையிறாங்க. நுழையக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விலகி கொண்டாங்க. என்னைய அந்த பால் அடைந்த கிணத்துல தள்ளிட்டு போன, என்னைய கொலை செய்ய முயற்சி செய்த என்னுடைய 10 சகோதரர்கள் தான் உள்ளாக வராங்க. அந்த விஷயம் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்கிருச்சு. அவங்க யாருக்கும் இவர் யாருன்றது தெரியாது. கொஞ்ச நேரம் ரெண்டு பேருக்கும் மத்தியில பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப அதுல இருந்து ஒருத்தர் பார்த்து கேட்கிறாங்க, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உங்களை யாரையுமே பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது, உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். சிறிய வயதுல கொலை செய்ய முயற்சி செய்த அந்த 10 சகோதரர்களுக்கும் ஒரே நிமிடத்துல ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கொடுத்து, மனிதன் சொன்னா இந்த உலகத்துல தப்புகள் தவறுகள் நடக்கத்தான் செய்யும், மன்னிச்சு விட்டு கொடுத்து போறதுதான் ஒரு ஈமான்தாரியுடைய ஒரு உண்மையான முஃமினுடைய முஸ்லிமுடைய தன்மைன்றத ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரூபிக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நான் ஆரம்பத்துல சொன்னதை போல மனிதன் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சுபாவத்தோடு தான் படைச்சிருக்கின்றான். மனிதன் தப்புகள் தவறுகள் நடக்கிறது, அது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம். என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய என்னோட சொந்த தந்தையால, என்னோட பிள்ளைகளால, என்னோட சகோதரர்களால, என்னோட பக்கத்து வீட்டுக்காரர்களால, என்னோட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்களால எங்களுக்கு பல தப்புகள் தவறுகள் நடந்திருக்கேயும் அந்த தப்புகளை தவறுகளை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளை எல்லாம் தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு 10 வருடம் பேசுறது இல்ல, 15 வருடம் பேசுறது இல்ல, ஒன்னு ஜனாதாக்கும் நான் வரமாட்டேன், ஒன்ன வீட்டு வாசல்படியையும் நான் விதிக்க மாட்டேன், உனக்கும் எனக்கும் இதற்கு பின்னால எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுதிருக்குது. இந்த வார்த்தைகள் ஒரு முஸ்லிம் இடத்துல ஒரு முஃமினுடைய நாவல் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களை, சோதரர்களே, அதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, எத்தனையோ பல கஷ்டமான நிலைமையிலையும் மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்க சஹாபா. எங்களுக்கு தெரியும் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாமிய ஸிலாபத்துடைய முதல் கலீபா ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. சஹிஹ் தன்மைக்கு பேர் போனவங்க ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அதற்கு அபூபக்கர் ரதி அல்லாஹனவருடைய ஒரு மகள் தான். அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்துக்குரிய மனைவி. ஒரு போருக்காக போன சந்தர்ப்பத்துல அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு மாலை காணாம பேசுறது. அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்க அந்த மாலைய தேர்ந்து அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல போருக்கு போன அந்த கூட்டம் அப்படியே திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. போருடைய தளபதி என்ன செய்யறாரு, ஒரு சஹாபி சஃவான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறாரு, போர்ல ஏதாவது சாமான்கள் ஈடுபட்டு இருக்கின்றதா அல்லது யாராவது நபர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்களான்னு போயிட்டு கொஞ்சம் சோதிச்சு பார்த்துட்டு வாங்கன்னு சஃவான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறாரு. அந்த சஹாபி போயிட்டு பல இடங்கள்ல தேடுறாரு, எங்கேயுமே யாரையுமே காண்றதுக்கு இல்ல. தூரத்துல பார்த்தா ஒரு கருப்பு நிற ஆடை அணிஞ்சு யாரோ ஒரு மனிதன் இருக்கிறத போல இருக்கு. கிட்ட போயிட்டு பார்த்தா அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நபிமார்களுடைய மனைவிமார் எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன், அந்த நபிமார்கள் அவர்களை விட்டுட்டு மரணிச்சிட்டாலோ அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களை தலா கொடுத்துட்டாரோ அவர்களை யாருக்குமே திருமணம் முடிக்க முடியாது. அப்படி திருமணம் முடிக்கிறது ஹராமாக்கப்பட்ட பெண். அதற்கு சஃவானி இப்னு முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, மஹரம் பேணி ஷரீஅத்துக்கு உட்பட்ட முறையில அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுல கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஆனா மதீனாவுல கதை வேற மாதிரி பரவிருது. அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சஃவானி இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிக்கும் மத்தியில தகாத பல விஷயங்கள் நடந்துட்டதாக முழு மதீனாவுலையும் கதை வேற மாதிரி பரவி. இந்த கதையை பரப்பினவங்கல்ல முக்கியமான மூன்று பேர் இருந்தாங்க. முதலாவது அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்களுடைய தலைவர். இரண்டாவது அம்மா பின்தி ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. மூணாவது மித்தஹ் இப்னு உத்தாதா என்று சொல்லக்கூடிய ஒரு பதில் சஹாபி. கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த மித்தஹ் இப்னு உத்தாதா என்று சொல்லக்கூடிய இந்த பதில் சஹாபி இருக்கின்றாரே, இவர் ஒரு ஏழை சஹாபி, ஒரு பசீர் சஹாபி. இவருடைய செலவினத்தையோ அல்லது இவருடைய குடும்பத்துடைய செலவினத்தையோ இவருடைய அன்றைய நாளுடைய வருமானத்தால பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சஹாபி. அவ்வளவு நாள் வரைக்கும் அவருடைய செலவீனம் அவருடைய குடும்பத்துடைய முழு செலவீனத்தையும் பொறுப்பெடுத்து செஞ்சு வந்தது அதரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு. அதுல வேற அதரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹுடைய மாமிட மகன் தான் இந்த மித்தஹ் இப்னு உத்தாதா. ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கத்துல கோபம், இன்னொரு பக்கத்துல கவலை. ஏன் இந்த கோபத்தை இங்கு வரணும் இந்த மித்தஹ் இப்னு உத்தாதா, என்னுடைய செலவினத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய இந்த மித்தஹ் இப்னு உத்தாதா, ஏன் இந்த மகளிர் விஷயத்திலே இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான இட்டு கட்ட கட்சித்தானே என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு கோபம் வந்து சத்தியம் செய்யறாங்க. இதற்கு பின்னால இந்த மித்தஹ் இப்னு உத்தாதாவுக்கு என்னுடைய எல்லா செலவினமும் கிடையாது, என்னுடைய செலவினத்தை நான் ஹராமாக்கிட்டேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்யறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சத்தியத்தை ரப்பு விரும்பல்ல. உடனே குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது, வலா யஸ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்அதி யுதுலில் குர்பா வல் மசாகின வல் முஹாஜிரின ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்புன அன் யஃபிரல்லாஹு லகும். உங்கள சில வசதி படைத்தவங்க, சில ஏழைகளை, சில ஃபகீர்களை உங்களுடைய செலவினத்துக்கு கீழால வைத்திருக்க கூடியவங்க, அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டி அவர்களுடைய செலவினத்தை இல்லாமல் ஆக்குறது, அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காம இருக்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அலா துஷிக்குன அய்யஃபிரல்லாஹு லகும், உங்களுடைய பாவங்களை ரப்பு மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது. அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு திரும்ப சத்தியம் செய்றாங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது, எங்களுடைய பாவங்களை ரப்பு மன்னிக்கிறது எங்களுக்கும் விருப்பம் தாண்டு. அதற்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு திரும்ப சத்தியம் செய்றாங்க, இந்த மித்தஹ் இப்னு உத்தாதா என்னுடைய வாழ்நாள் இருக்கும் வரைக்கும், நான் இந்த மண்ணுக்கு மேலால உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த மித்தஹ் இப்னு உத்தாதா இவருடைய குடும்பம் அவர்களுடைய முழு செலவினத்தையும் நான் பொறுப்பெடுக்கிறேன். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுக்கிறாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க இந்த அளவுக்குன்னு சொன்னா அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹுடைய மௌத் வரைக்கும் அந்த மித்தஹ் இப்னு உத்தாதா அவருடைய குடும்பத்துடைய முழு செலவினத்தையும் பொறுப்பெடுத்து செஞ்சு வந்தது அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை யோசிப்பாங்க, எங்களோட வாழ்க்கையை நாங்க எடுத்து யோசிச்சு பார்ப்போம். ஏந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஏந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஏந்த சொந்த மகள் விஷயத்திலே பெரிய ஒரு இட்டுக்கட்டை கட்டிடுவார்னு சொன்னா, நாங்க நீங்கன்னு சொன்னா அவரை வெட்டி போட்டுட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு பல வருடங்கள் அந்த சிறைச்சாலையுடைய அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தயங்க மாட்டோம். ஏன், எந்த அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆவேசம் கோபம் வரும். மனிதன் சொன்னா அப்படி வளர்த்தான் செய்யும் அல்லாஹு சுபஹானஹு தஆலா. அந்த சுபாவத்தோடு தான் மனிதனை படைத்திருக்கின்றான். இருந்தாலும் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கேனும் நபிமார்களாக இருக்கேனும் எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை காட்டி தந்திருக்கோம்ல. மனிதன் சொன்னா தப்பு செய்யக்கூடியவன் தான். எனவே உங்களுடைய மனிதர்களால உங்களோட பழகக்கூடிய மனிதர்களால நடக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை மன்னிச்சு விட்டு கொடுத்து வாழுங்கன்றத இஸ்லாம் எங்களுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அதை விட ஒரு படித்தரம் மேல போய்த்து சொல்றதாக இருந்தா, நான் இன்றைக்கு சஃபருடைய மாதத்துடைய இறுதி நாள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா ரபியுல் அவ்வளுடைய முதலாவது பிறை தென்பற்றும். ரபியுல் அவ்வளுடைய ஒரு புனிதமான மாதம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதித்த மாதம், ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அந்த நபியை விட சிறந்த ஒரு வழிகாட்டி இந்த உலகத்துக்கு யாருமே வரல. அந்த நபியுடைய வாழ்க்கையை விட சிறந்த ஒரு உதாரணம், சிறந்த ஒரு வழிகாட்டி எங்களுக்கு வேற ஒன்றுமே. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மக்காவுல. அதிகமான காலம் வாழ்ந்தது மக்காவுல. கிட்டத்தட்ட 53 வருடம் வரைக்கும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது மக்காவுல. 40 வரைக்கும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அந்த மக்கத்து முஷ்ரிகீன்களுக்கு மத்தியில அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர். 40 நுபுவத் கிடைக்குது. அல்லாஹுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த நாவுகள் அஸ்ஸாதி உண்மையாளர் கூப்பிட்டதோ, எந்த நாவுகள் அல் அமீன் நம்பிக்கையாளர் கூப்பிட்டதோ, அதே நாவுகள் ஜாஹில் மஜ்னூன் நஊது பில்லாஹி மின்ஹா அந்த வார்த்தைகளால கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோட ஈமான் கொண்டிருந்த அந்த கொஞ்ச சஹாபாக்களுக்கும் பல பக்கங்கள்ல இருந்து இன்னல்களும் துன்பங்களும் வர ஆரம்பிக்கின்றது. நபியோங்க மஸ்ஜிதுல தொழுது கொண்டிருப்பாங்க. சுஜூதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அழுகிய ஒட்டக குடல்கள் கொண்டு வந்து ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கழுத்துல போடப்படும். நபியோங்க சுஜூதுல இருந்து தலையை உயர்த்தி கொள்ள இயலாம தடமாறுவாங்க. ஹஜரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அந்த குடல்களை எடுத்து விட்டதற்கு பின்னாலதான் நபியோங்க வருடங்களுக்கு மேலால அடைத்து வைக்கப்பட்டாங்க. அவர்களோட யாருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் செய்ய முடியாது என்று 3 மேலால அடைத்து வைக்கப்பட்டாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிதுமத் பணிவிடைகள் செய்து கொண்டிருந்த, அதே போன்று குர்ஆன மனனம் விட்டு அதை பாதுகாத்து வந்த 70 ஹாஃபிள்கள் ஒரே நேரத்துல வெட்டி பிரே மவுனா என்ற இடத்துல குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இப்படியாப்பட்ட துன்பங்கள் நடக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய ஓர்டர் வருது, நபியே இந்த மக்கா இஸ்லாம் பரவுறதுக்கு தகுதியான ஒரு இடம் இல்ல, எனவே நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போங்க. நபியவங்க மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுல வேகமாக இஸ்லாம் பரவுது. மதீனாவுக்கு பேசி 8 பின்னால ஹிஜ்ரி 8 கிட்டத்தட்ட பெரும் பெரிய ஒரு படையோட ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவை கைப்பற்றதுக்காக வேண்டி பக்கம் பத்து மக்காவுடைய சந்தர்ப்பம், மக்காவை கைப்பற்றதுக்காக வேண்டி சஹாபாக்கள்கிட்ட பெரிய ஒரு படையோட மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்காவுடைய நுழைவாயிலால உள்ளே உள்ளார நுழையக்கூடிய சந்தர்ப்பத்துல 360 மேற்பட்ட சிலைகள் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையில ஒரு கோடாலி அல்லது ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வகுல் ஜா அல் ஹக் வஸஹக அல் பாதில், வகுல் ஜா அல் ஹக் வமா யுப்ரிக் அல் பாதில் வமா யுஈத் என்ற இந்த 2 குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி ஓதி எல்லா சிலைகளையும் முடிச்சிட்டு கஅபாவுடைய வாசல் வழியாக போயிட்டு தன்னுடைய 2 கைகளையும் அந்த கதவுல வைத்து வெளியில பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காபிர்கள் இருக்கக்கூடிய எல்லா காபிர்களும் ஹஜரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால தலையை குனிந்து அப்படியே இருந்து கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வீரர்கள் ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத், அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி காத்திருக்கிறாங்க. நபியோட பெற்றுங்கன்னு சொன்னா போதும் அந்த மொத்த காதிர்களுடைய தலைவர் அந்த மக்காவுடைய மைதானத்தில் நடந்து சில வயது முதிர்ந்தவங்க சில அனுபவசாலிகள் முன்னால வராங்க, வந்து சொல்றாங்க, யார சூழல்லாம் நீங்க எங்களை மன்னிச்சு விட்டுட்டாலும் உங்களோட மன்னிப்பு ஒன்றும் புதிய விஷயம் இல்ல, எங்களை நீங்க தண்டித்தாலும் அந்த தண்டனைக்கு நாங்க தகுதியானவங்க தான் யார சூழல்லாம், ஏன் நீங்க மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் நாங்க சந்திச்சு. உங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கொலை அச்சுறுத்தலும் சஹாபாக்களால வரையலாதுன்னு சொல்லி அவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்த அந்த காபிர்களுக்கு கூட தன்னிடத்துல முழு பலமும் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலையும் மன்னிப்பு கொடுக்கிறாங்க. இருந்தாலும் காபிர்கள் இருந்த சில பெரும் பெரும் காபிர்கள் சில இடங்கள்ல போயிட்டு ஒளிந்து கொண்டாங்க. அபு சுஃபியான் ஒரு வீட்டுல போயிட்டு ஒளிந்து கொள்றாரு, முன்னால பின்னால் எடுத்தவரு அவருக்கும் மன்னிப்பு கொடுக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியாரரை சகோதரே. எனவே இஸ்லாம் எங்களுக்கு கிசாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை வைத்திருந்தாலும் இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது மன்னிக்கு மன்னித்து விட்டு கொடுத்து விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோட வாழுங்கன்றதுதான் இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்ப்பு. கண்ணியத்துக்குரிய பெரியாரரை சகோதரே, இந்த மன்னிப்பும் விட்டு கொடுப்பும் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில இல்லாத ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிந்து காணப்படுது. இது ஒரு பக்கத்துல யகூதிகளுக்கும் நசாரார்களுக்கும் எங்களை எதிர்க்கக்கூடிய காபிர்களுக்கும் பெரிய ஒரு வழியாக போய் கண்ணியத்துக்குரிய பெரியாரின் சோதரலே. அதனால ஒவ்வொருத்தரும் மனசுல உறுதி எடுங்க, இந்த ஜும்மா முடிஞ்சு நான் இந்த மஸ்ஜிதுல இருந்து வெளியில கால் எடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏந்த உள்ளத்துல யார பத்தியும் ஒரு கசப்பு இல்லாத நிலைமையில, யார பத்தியும் ஒரு பிளவு இல்லாத நிலைமையில, யாரோடையும் ஒரு கோபமோ மனஸ்தாபமோ இல்லாத நிலைமையில தான் நான் இந்த மஸ்ஜிதுல இருந்து நான் காலை வெளியில் எடுத்து வைப்பேன். நாங்க இன்றைக்கு இந்த ஜும்மாவில ஒவ்வொரு மக்களும் ஒரு முயற்சி எடுப்போம் சொன்னா, அதே போல ஒற்றுமையை தந்தருவாயாக, ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்துல மன்னித்து விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.